அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இறைவன் நிறுவின நீதியின் வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு அந்த வழியில் நடக்கவும், இறைவனுக்கு கீழ்ப்படியவும், இறைவனிடம் உண்மையான அன்பும் சமாதானமும் உடையவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். நண்பர்களே, நமது முந்தின நிகழ்ச்சியில் இசையாஸ் நபிகள் மூலம் இறைவன் மசீகை பற்றி அதிகம் எழுதினதாக கேள்விப்பட்டோம். மேசியா இந்த உலகத்திற்கு வருவதற்கு 700 வருடங்களுக்கு முன்னதாகவே அவர் எப்படி வருவார், கன்னியின் வயிற்றில் பிறப்பார், பரிசுத்தமான வாழ்க்கையை நடத்துவார், வேறு யாரும் செய்யாத அற்புதங்களை நடப்பிப்பார் என்ற காரியங்களெல்லாம் இறைவன் இசையாஸ் நபியின் மனதில் வைத்தான். ஆனாலும் பாவ நிவாரணத்துக்காக பணம் செலுத்தாமல் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி குர்பானாக கொடுக்கப்படும் என்பதையும் இசையாஸ் நபி அவர்கள் இறைவாக்காக வகியாக முன்னுரைத்தார். மேசியா நமக்காக மரணித்து கபரில் வைத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் ரூஹோடு எழுந்திருப்பார். தன் மேல் ஈமான் வைக்கும் அனைவரும் ஜன்னத்தில் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பார்கள். இன்று நாம் எரேமியா என்னும் மற்றொரு இறைவாக்கினரை பற்றி படிக்கப் போகிறோம். இசையாஸ் நபி அவர்களுக்கு சுமார் 100 வருடத்திற்கு பிறகு எரேமியா இறைவாக்கினர் வாழ்ந்தார். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி ரெண்டாக பிரிந்திருக்கிற இஸ்ரவேல் தேசம் ஒருங்கிணைய வாய்ப்பு ஏதுமில்லை. இஸ்ரவேல் மற்றும் யூதா தேசம் என இரண்டாகவே இயங்கி வந்தது. எரேமியா நபியின் காலத்தில் வடக்கு பகுதியில் இருந்த இஸ்ரவேல் ராஜ்யம் அழிக்கப்பட்டது. இறைவன் இஸ்ரவேல் மக்களை அவர்களின் சத்துருக்களாகிய புறஜாதியார் வசம் ஒப்படைத்தான். காரணம், அவர்கள் இறைவாக்கினரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை, தங்கள் பாவங்களில் மனந்திரும்பாமற் போனார்கள். அதனால் இஸ்ரவேல் அழிக்கப்பட்டு யூதா மட்டுமே மிஞ்சியிருந்தது. யூதா தெற்கு தேசமாக இருந்தது. சுலைமான் நபி அவர்கள் கட்டின தொழுகை ஸ்தலத்தின் இடமான எருசலேம் அதன் தலைநகராக இருந்தது. நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டபடி மசீக் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம் யூதா கோத்திரமாகும். எரேமியா ஒரு யூதனாக இருந்தான். அவர் எருசலேமிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு ஊரில் பிறந்தார். எரேமியாவின் தகப்பனார் அந்த ஊரில் இருந்த தொழுகை ஸ்தலத்தில் இமாமாக பணியாற்றி வந்தார். அந்த நாட்களில் எருசலேமில் இருந்த யூதர்கள் பெரும்பாலானவர்கள் அந்த இடத்து மதங்களை பின்பற்றினவர்களாக இருந்தார்கள். என்றாலும் அவர்கள் இறைவனின் வாக்குகளை கவனிக்கவில்லை. எரேமியா இறைவாக்கை மதித்து அதை கடைபிடித்த ஒரு மனிதனாக வாழ்ந்தார். இறைவன் மசீகை இந்த துனியாவிற்கு அனுப்பும் நாளை அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். இறைவன் எரேமியாவை ஒரு இறைவாக்கினன் என்று அழைத்ததை இப்பொழுது கேட்போம். எரேமியா 1:1-10 ஆயத்துகள் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் இருந்த ஆசாரியர்களில் ஒருவனாகிய எல்கியாவின் குமாரன் எரேமியாவினுடைய வசனங்கள். ஆமோனுடைய குமாரனாகிய யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட 13வது வருஷத்தில் இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்புறம் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களிலும் யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் 11வது வருஷத்து முடிவும் மட்டாகவும் எருசலேம் ஊரார் 5வது மாதத்தில் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய், நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இவ்வாறு இறைவன் எரேமியாவை தனது இறைவாக்கினன் என்று அழைத்தான். இறைவன் அவரை சகல யூதர்களிடத்திலிருந்தும் செல்லும்படி எரேமியாவை நியமித்தான். இறைவனிடம் மனந்திரும்பும்படியாகவும் இறை வாக்குக்கு செவி கொடுக்கும்படியாகவும் எரேமியா அவர்களை எச்சரித்தார். எரேமியாவின் இறைப்பணி என்பது மிகவும் கடினமானதாக இருந்தது. காரணம், யூதர்கள் தங்கள் வேதத்தின்படியாக அவர்கள் மட்டும் செய்தால் போதும், அவை இறைவனை திருப்திப்படுத்திவிடும் என நினைத்தார்கள். இருந்தாலும் எரேமியா நபி அவர்கள் ஒவ்வொரு தேசத்திலும் பிரசங்கித்தார். யூதர்களின் பாவங்களுக்காக அவர்கள் எரேமியா நபியினால் எச்சரிக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். பாபிலோனியர்கள் எருசலேமுக்குள் வந்து தேவாலயத்தையும் நகரத்தையும் இடித்து சேதப்படுத்திவிட்டு அவற்றை சுட்டரித்து இங்கிருக்கும் யூதர்களை புறஜாதி தேசத்திற்கு அடிமைகளாக அழைத்து செல்லப்படுவார்கள் என்பதை இறைவன் எரேமியா நபி மூலம் அளித்த செய்தியாகும். எரேமியா நபி அவர்கள் தனது சக யூதர்களை எச்சரித்து செய்து சொன்ன வார்த்தைகளின் சில பகுதிகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். எரேமியா 7:1-10 முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாயில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி கொலை செய்து விபச்சாரம் பண்ணி பொய் ஆணையிட்டு பாகாலுக்கு தூபங்காட்டி நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவறுப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? இவ்விதமாக எரேமியா யூதர்களை கண்டிக்கிறார். ஆனால் யூதர்கள் இந்த செய்தியை மறுத்தார்கள். 17 எரேமியா மறுபடியும் கூறும்போது, எரேமியா 17:1-10 உள்ள ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களில் உள்ள கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டையில் இருந்த அவர்களுடைய பலிபீடங்களையும் அவர்களுடைய தோப்புகளையும் அவர்கள் பிள்ளைகள் நினைக்கும்படி இப்படி செய்திருக்கிறது. வயல் நிலத்திலுள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளிலெல்லாம் செய்த பாவத்தின் நிமித்தம் நான் உன் ஆஸ்தியையும் உன் எல்லா பொக்கிஷங்களையும் உன் மேடைகளையும் கூட சூறையிடுவிப்பேன். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுந்தரத்தை நீதானே விட்டுவிடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையும் ஆக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்னியை மூட்டிவிட்டீர்களே மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். கர்த்தமேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரித்த நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தெரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். இவ்விதமாக எரேமியா யூதா மக்களை எச்சரித்தார். நீங்கள் செய்த பாவங்களை பற்றி மனந்திரும்பி இறைவனிடம் திரும்பாவிட்டால் பாபிலோனிய படைகள் பக்தாக் எருசலேமையும் இந்த தொழுகை ஸ்தலத்தையும் அழித்து விடுவார்கள், நீங்கள் அவர்களுக்கு அடிமைகளாகி விடுவீர்கள் என்று எச்சரித்தார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எரேமியா நபி மூலம் இறைவன் அளித்த எச்சரிக்கையை யூதர்கள் மதித்து செவி கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா? அவர்களில் பெரும்பாலானவர்கள் எச்சரிக்கையை கவனிக்கவில்லை. எரேமியாவின் இறை வாக்கினனை இமாம்கள் கூட நம்பவில்லை. மாறாக அந்த இமாம்கள் எரேமியா நபியை கீழே தள்ளி கைது செய்து சங்கிலியால் அவர் கால்களை கட்டி வைத்தார்கள். தங்கள் எதிராளியாகிய பாபிலோனியர்கள் தங்கள் தேசத்திற்கு வந்து தங்கள் நகரத்தையும் ஆலயத்தையும் இடித்து போட இறைவன் அவர்களை அனுமதிப்பான் என்று அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்களின் சிந்தனையில் இவைகளெல்லாம் ஒருபோதும் நடக்காது என்று நினைத்தார்கள். இறைவன் ஒருபோதும் எருசலேமை அழிக்க விடமாட்டார் என்பதோடு இறைவாக்குகளை எரேமியா நபி புத்தகத்தில் எழுதி வைத்ததினாலும் இவர்களுக்கு எரேமியா நபியின் மேல் கோபம் உண்டது. இறைவாக்கினன் எரேமியாவின் வார்த்தைகளை உம்மத்துகளும் ஏற்க மறுத்துவிட்டனர். யூதா தேச ராஜாவும் அவர்களை நிராகரித்தார். உண்மையில் எரேமியா நபி எழுதின புத்தகத்தை அரசன் வாசித்த போது அந்த புத்தகத்தை கிழித்து எரிந்து விட்டார். இதனால் முழு புத்தகமும் நாசமானது. ஆம், அந்த அரசன் அப்படி செய்துவிட்டான். இறை வாக்கை கேட்டு மனம் திரும்புவதற்கு பதிலாக அந்த ராஜா இப்படியாக செய்தான். இறைவன் மறுபடியும் எரேமியா நபியை கொண்டு முந்தின புத்தகத்திற்கு ஒப்பான மற்றொரு புத்தகத்தை எழுத சொன்னான். எரேமியாவின் புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அதில் எரேமியா நபி அவர்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டார், சிறையில் இடப்பட்டார், சகதியில் தள்ளப்பட்டார், ஆப்பிரிக்காவை சார்ந்த ஒரு மனிதன் மூலம் இறைவன் எரேமியாவை எப்படி காப்பாற்றினான் என்பதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டுள்ளன. பெரும்பாலான மனிதர்கள் எரேமியா நபியை அவர் சொன்ன இறை வாக்கை ஏற்க மறுத்த போதிலும் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், யூதர்கள் இறை வாக்கினர்களை மதிக்காமல் இருந்ததில்லை. தீர்க்கதரிசிகளுக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள், ஆனால் பொய்யான இறை வாக்கினரின் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க மறுத்தார்கள். தங்களை உருவாக்கின இறை வாக்கினர்களை ஒருபுறம் இவர்கள் அங்கீகரித்தாலும் மற்றொரு புறம் அநேக பொய்யான இறை வாக்கினர்களாகவும் இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்கள் நயவஞ்சகம் உடையவர்களாகவும் பொய் சொல்லுபவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களின் செய்திகள் இறைவனிடமிருந்து பெறப்படவில்லை. அதனால்தான் எரேமியா நபி அவர்கள் எருசலேமின் அழிவை பற்றி சொன்னபோது அந்த பொய் தீர்க்கதரிசிகள் இல்லை இல்லை, அப்படி நடக்காது, பாபிலோனியர்களால் எருசலேமையோ தேவாலயத்தையோ அழிக்க முடியாது என்றார்கள். தேசம் சமாதானமாக இருக்கும், அழிவை காண மாட்டீர்கள் என்று பலமாக கூறி வந்தார்கள். எருசலேம் தேவாலயத்தை யாரும் அழிக்க முடியாது என்று அசையாத நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஆனால் எரேமியா நபி யூதர்களிடம் சொன்ன வாக்கை கவனிங்கள். எரேமியா 23:16 முதல் 22 வசனங்களை வாசித்து கேளுங்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல், தங்கள் இருதயத்தின் கடினத்திலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராதென்றும் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இதோ கர்த்தருடைய பெருங்காற்றாகிய கொடிய புசல் புறப்பட்டது, அது துன்மார்க்கருடைய தலையின் மேல் உக்கிரமாய் மோதும். கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய கோபம் தணியாது. கடைசி நாட்களில் அதை நன்றாய் உணர்வீர்கள். அந்த தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள், அவர்களோடு நான் பேசாதிருந்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களாயாகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்களின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். இறைவாக்கை பொய்யாய் சொல்பவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கும்படி எரேமியா நபி அவர்கள் யூதர்களை எச்சரித்தார். ஆனாலும் துரதிருஷ்டவசமாக யூதரில் அநேகர் எரேமியா நபியின் வாக்குகளை கவனிக்கவில்லை, செவி கொடுக்கவில்லை. மாறாக யூதர்கள் பொய்யான இறைவாக்கினரின் வார்த்தைகளுக்கே செவி கொடுத்தார்கள். ஆனாலும் சிலர் மிகவும் கால தாமதமான நிலையில்தான் இறைவாக்கினர்களின் உண்மையானவர்கள் யார், பொய்யானவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்தார்கள். எருசலேமின் அழிவை குறித்து எரேமியா நபி அவர்கள் அறிவித்த அனைத்தும் நிறைவேறியதால் அவர்கள் இந்த வித்தியாசத்தை கண்டுபிடித்தார்கள். இறைவாக்கானது எப்பொழுதும் நிறைவேறுவதாகவே இருக்கிறது. இறைவாக்கு கூறுவதை கேளுங்கள். எரேமியா 52:1-27 வரை உள்ள சுராக்களை வாசிக்கிறேன். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்தான். அவன் 11 வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான். அவனுடைய தாயின் பேர் அமுத்தாள். அவள் லீப்னா ஊரானாகிய எரேமியாவின் குமாரத்தி. யோயாக்கீம் செய்தபடியெல்லாம் அவனும் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். எருசலேமையும் யூதாவையும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை விட்டு அகற்றி தீருமளவும் அவைகளின் மேலுள்ள அவருடைய கோபத்தினால் இப்படி நடந்ததும் அல்லாமல் சிதேக்கியா பாபிலோனிலே ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9 வருஷம் 10 மாதம் 10 தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா ராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிராக பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கிய ராஜாவின் 11 வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4 மாதம் 9 தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்துக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. நகரத்தின் மதில் இடிக்கப்பட்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் ராத்திரி காலத்தில் ஓடி ராஜாவுடைய தோட்டத்தின் வழியே 2 மதில்களுக்கும் நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு வயல்வெளியின் வழியே போய்விட்டார்கள். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவத்தார் ராஜாவை பின்தொடர்ந்து எரிகோவின் சமனான பூமியில் சிதேக்கியாவை கிட்டினார்கள். அப்பொழுது அவனுடைய இராணுவத்தார் எல்லாரும் அவனை விட்டு சிதறி போயிருந்தார்கள். அவர்கள் ராஜாவை பிடித்து அவனை ஆமா தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே இவனுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுத்தான். பின்பு பாபிலோன் ராஜா சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டினான். யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் ரிப்லாவிலே வெட்டினான். சிதேக்கியாவின் கண்களை குருடாக்கி அவனுக்கு 2 விலங்குகளை போடுவித்தான். பின்பு பாபிலோன் ராஜா அவனை பாபிலோனுக்கு கொண்டு போய் அவன் மரணமடைய மட்டும் நாள் மட்டும் அவனை காவல் வீட்டில் அடைத்து வைத்தான். 5 மாதம் 10 தேதியிலே பாபிலோன் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறவனாகிய காவல் சேனாதிபதியாகிய நேபுசாரதான் எருசலேமுக்கு வந்தான். அது நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜா பாபிலோனை அரசாளுகிற 19 வருஷமாயிருந்தது. அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரண்மனையையும் எருசலேமில் உள்ள எல்லா வீடுகளையும் ஒவ்வொரு பெரிய மனுஷனுடைய வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போட்டான். காவர் சேனாதிபதியோடு இருந்த கல்தேயரின் ராணுவத்தினர் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். ஜனத்தில் ஏழைகளான சிலரையும் நகரத்தில் மீதியான மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக ஓடி வந்து விட்டவர்களையும் மற்ற ஜனங்களையும் காவர் சேனாதிபதியாகிய நேபுசாரதான் சிறைகளாக கொண்டு போனான். ஆனால் தேசத்தாரில் ஏழைகளான சிலரை காவர் சேனாதிபதியாகிய நேபுசாரதான் திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டு வைத்தான். கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தை எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் வெட்டு கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் ஆராதனைக்குரிய சகல வெண்கல பனிமூட்டுகளையும் எடுத்து கொண்டு போனார்கள். பசும் பொன்னும் சுத்த வெள்ளியுமான கிண்ணங்களையும் தூப கலசங்களையும் கலங்களையும் சட்டிகளையும் விளக்கு தண்டுகளையும் கலயங்களையும் கரகங்களையும் காவர் சேனாதிபதி எடுத்துக்கொண்டான். சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்து வைத்த 2 தூண்களும் 1 கடல் தொட்டியும் ஆதாரங்களின் கீழ் நின்ற 12 வெண்கல ரிஷபங்களும் ஆகிய இவைகளுக்குரிய வெண்கலத்துக்கும் நிறையில்லை. அந்த தூண்களோவெனில் ஒவ்வொரு தூணும் 18 முழ உயரமாய் இருந்தது. 12 முழ நூல் அதை சுற்றும். 4 விரற்கடை அதன் கணம். உள்ளே குழாயாயிருந்தது. அதன் மேல் வெண்கல குமிழ் இருந்தது. 1 குமிழின் உயரம் 5 முழம். குமிழிலே சுற்றிலும் பின்னலும் மாதளம் பழங்களும் செய்திருந்தது. எல்லாம் வெண்கலமாயிருந்தது. அதற்கு சரியாய் மற்ற தூணுக்கும் மாதளம் பழங்களும் செய்திருந்தது. 90 மாதளம் பழங்களும் 4 திசைகளுக்கும் எதிராக செய்திருந்தது. குமிழை சுற்றிலும் செய்திருந்த மாதளம் பழங்கள் 100. காவர் சேனாதிபதி பிரதான ஆசாரியனாகிய செராயாவையும் 2 ஆசாரியனாகிய செப்பனியாவையும் வாசற்படியின் 3 காவற்காரரையும் பிடித்துக் கொண்டு போனான். நகரத்திலோவென்றால் அவன் யுத்த மனுஷரின் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும் ராஜாவின் மந்திரிகளில் நகரத்தில் அகப்பட்ட 7 பேரையும் தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைமையான சம்பிரதியையும் தேசத்து ஜனத்திலே பட்டணத்தின் நடுவில் அகப்பட்ட 60 பேரையும் பிடித்துக் கொண்டு போனான். அவர்கள் காவல் சேனாதிபதியாகிய நேபுசாரதான் பிடித்து அவர்களை ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவிடத்திற்கு கொண்டு போய் விட்டான். அப்பொழுது பாபிலோன் ராஜா ஆமாத் என்னும் தேசத்தின் பட்டணமாகிய ரிப்லாவிலே அவர்களை வெட்டி கொன்று போட்டான். இவ்விதமாக யூதர்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். இறைவன் தம்முடைய இறைவாக்கியனான எரேமியா நபி மூலம் சொல்லப்பட்ட வாக்குகள் அனைத்தும் எவ்வாறு நிறைவேற்றி முடித்தான் என்பதை கவனியுங்கள். எரேமியா நபியின் வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள் என்பதை யூதர்கள் அறிந்து கொண்டனர். இருந்தாலும் இந்த அறிவு இவர்களுக்கு சிறிதும் பயனளிக்கவில்லை. காரணம், இவர்கள் தற்போது பாபிலோனிய வீரர்களால் சிறை பிடிக்கப்பட்டு விட்டனர். இப்பொழுது நாம் இந்த பாடத்தை நிறைவாக்குவதனால் ஒருவேளை இந்த சிந்தையுடன் நிறைவாக்கலாம். நியாய தீர்ப்பு நாளில் ஆதமின் உம்மத்துக்கள் அனைவரும் எது உண்மை எது பொய் என்பதை அறிந்து கொள்வார்கள். இருந்தாலும் உண்மை எது பொய் எது என்பதை நீங்கள் இப்பொழுதே அறிய வேண்டும் என்று இறைவன் நாடுகிறான். சில ஆயத்துக்களை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6:2 வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மற்றும் 1 யோவான் 4:1 வசனம், 1 தீமோத்தேயு 2:4 வசனம், மற்றும் லூக்கா 13:3 வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 2:10 வசனத்தையும், அப்போஸ்தலர் 10:38 வசனத்தையும் வாசிக்க கேளுங்கள். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றான். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இன்ஷா அல்லாஹ், நமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறை அருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. ஆமீன்.